இந்த அம்மா வேண்டினா, திருவதி விகட்டானத்து கடவுளே, பரம்பரையா சைவத்தில் இருந்தவன் ஏன் போனான் அங்கே அப்படின்னு தினந்தோறும் விண்ணப்பம் செலுத்தினார்கள். இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டான் திருவதி வீரட்டானத்து சிவன். நீ கவலைப்படாதே, கனவுல வந்து சொல்லிவிட்டான், நீ கவலைப்படாதம்மா, அவனை சூளை நோயை கொடுத்து திருப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா மனித மன அமைதியா இருந்துட்டார். எப்போதுமே இந்த பொறுத்தியார்கிட்ட நாம நம்மளுடைய வருத்தத்தை சொன்னோம்னா அவன் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவான், கொஞ்சம் ஆறுதல் அடையும். அதனால்தான் ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லைன்னர். இந்த ஆறுதல் சொல்லுதலும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும். சூழ நோய் வந்து விட்டது, துடிச்சார் கடந்து. சமணர்கள் மிக கெட்டிக்காரர்கள், தமிழிலையும் கெட்டிக்காரர்கள், மந்திர தந்திரங்களிலையும் கெட்டிக்காரர்கள். ஆனா திருஞான சம்பந்தர்கிட்ட மாத்திரம் முடியாமல் போய்விட்டது. ஆமா, அது நீங்கள் மறக்கவே கூடாது. திருஞான சம்பந்தர்கிட்ட ஒருத்தர்கள்ட்ட தான் அவருடைய ஜம்பம் பறிக்காமல் போய்விட்டது. அதனால்தான் திருஞான சம்பந்தர் இந்த நாட்டில் தெய்வீக நெறிய நிலைநாட்டிட்டு போயிட்டார். பரசமய கோளரி என்று பேர் திருஞான சம்பந்தருக்கு. திருஞான சம்பந்தரே இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக இந்த காரியம் நடந்திருக்காது. ஏழாவது நூற்றாண்டுல நமது தமிழ்நாட்டில் சைவ கோயில்கள் பூரா இடிச்சு நிறவியிருப்பான். ஆமா, நிச்சயமாக. அதனால்தான் சைவ எல்லப்ப நாவலர் சொன்னார், சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் அஞ்செடுத்து எங்கே என்று சைவ எல்லப்ப நாவலர் பாடுவார். வயிற்று நோய் வந்து விட்டது, எவ்வளவோ மந்திரம் தந்திரம் செய்தார்கள், இந்த வயிற்று வலி போகல. ஏன், என்ன காரணம், சாதாரணமா அந்த வயிற்று நோலி வந்திருந்தா அந்த மந்திர தந்திரத்துக்கு அது கட்டுப்பட்டு இருக்கும். இது தெய்வமையை கொடுத்தது இல்லையா, அந்த தெய்வமையை பார்த்து தீர்த்தால்தான் வழி, வேற ஒன்னும் வழி கிடையாது. கடைசியில முடியாத நிலையில் வரும்போதுதான் தமக்கையார் நினைவு வருகிறது. நாவுக்கரசருக்கு சமயக்காரனை விட்டு அனுப்பிச்சு ஊட்டுவான் அப்படிங்கிறாரு சைவ சேக்கிழார் பெருமான். சமைச்சி சாதத்தை நமக்கு போடுறான்ல, ஊட்டுவானை அனுப்பிச்சாராம். போய் அக்கா கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் அங்க வரமாட்டேன்னுட்டாங்க அந்த அம்மா. அந்த சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். என்ன திண்ணம் பாத்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு தம்பி தானே, ஓடி இருக்கலாம் அல்லவாங்க, நான் வேணா ஓடிபிடுவோம்ல. நிச்சயமா தம்பி அங்க வயிற்றுநர்களை துடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஓடி இருப்பாங்கல்ல, நான் வரமாட்டேன் அவனை வர சொல் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அழுத்தம் பாத்தீங்களா அந்த அம்மாவுக்கு. விடிய கால வேளையில வந்தாரு, விபூதியை கொடுத்தாங்க அந்த அம்மா. திருநீர் பூசிக்கும் அஞ்செடுத்து ஓதி திருநீரை கொடுத்தாங்க அந்த அம்மா. பூசிக்கிட்டார். இறைவனை பாடப்பா, இறைவனை பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஏற்கனவே இந்த இசையியல் எல்லாம் தெரியும், நன்றாக படித்தவர், பாடவும் தெரியும் பாட்டு எழுதவும் தெரியும். சந்தர்ப்பம் வந்தது, அதற்கு முன்ன அவர் ஏதாவது பாடி வச்சாரோ என்னமோ அது நமக்கு கிடைக்கல. நமக்கு அவர் பாடின தேவாரம் பூரா கிடைச்சிருக்கு. அவர் 49,000 பதிகமோ என்னமோ பாடினார்னு நம்பியாண்டார் நம்பி சொல்றாரு. நமக்கு கிடைச்சது இன்னைக்கு 400 பதிகம் கிடைச்சிருக்கிறது. தேடி எடுத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம படிக்க வேண்டிய குறை ஒன்றுதான். அதுல கோயிலுக்கு போனார், அற்புதமான திருப்பதியம் ஒன்று சொல்றார் அந்த 4 திருமுறையில. இன்னையெல்லாம் இதுக்கு பொருள் யமனை போல வந்து துன்பப்படுத்துகிறது தான் பொருள் சொன்னார்கள். இப்ப வேற வேற பொருள்கள் சொல்லுகிறார்கள். அது அறிவின் வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சியினால பொருள்கள் பார்க்கிறார்கள். ஆக எப்படியோ ஒண்ணும் குற்றாயினவாறு விளக்கீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏதோ ஒரு பரசமயத்துக்கு போனேன் தவிர நான் கொடுமை ஒன்றும் செய்துவிடவில்லை. ஒத்துகிறார் அதை இல்லையா. ஆமா, கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே. இன்னைக்கு வந்து கேளுங்க, இன்னைக்கு பிரசங்கில இங்க வந்துட்டேன், எட்டாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். நல்ல ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கறது மாதிரி, செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கற மாதிரி எழுதி கொடுத்துட்டு திருவதி விரட்டாந்த சிவனிட்ட, எட்டாய் அடிக்கே பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். நீங்க நினைக்கலாம், ஏய்யா இரவும் பகலும் நினைக்க முடியுமா அப்படின்னு. ஐயா எனக்கே முடிகிறது, நான் தூங்குற வேலையில கூட சில வேலை பதியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். முடிச்சுக்கிட்டு பார்த்தேன் ஒரு நாள், மட்டிட்ட புண்ணியம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் எந்திரிச்சு உட்கார்ந்து விபூதியை பூசிக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு மட்டிட்ட புண்ணியம் பூரா சொல்லிட்டு மறுபடியும் தூங்கினேன். எனக்கே முடிகிறதே, திருநாவுக்கரசருக்கு ஏன் முடியாது இல்லையா? எட்டாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இரவும் பகலும் என்று நினைத்து விடாதீர்கள், எப்பொழுதும் உனக்கு இனிமே பணி செய்வேன். தோற்றாதே வயிற்றில் அகம்படியே, எப்பொழுதுமே சொல்றேன், உடலிலே ஒரு நோய் வந்து விட்டால் நிச்சயமாக அறிவு பூரா அந்த நோய்க்கே போயிடும். கடவுளை நினைப்பதற்கு வாய்ப்பு ஒண்ணும் வேண்டாம், சளி பிடிச்சுட்டா போறோம், தலைவலி வந்துட்டா போறோம். ஆமா கிட்ட போய் பாருங்க, எரிஞ்சு விழுவான். ஏன் தலைய வலிக்குது? நோயின் காரணமாக சொன்னானே தவிர அவன் இயற்கையில உங்களை அதற்குங்கிற நோக்கம் அவனுக்கு கிடையாது. ஆமா சளி பிடிச்சிட்டாலே போறோம், இது தலைவலி வந்தாலுமே போறோம். தோற்றாது என் வயிற்றில் அகம்படி குடரோடு துடைக்கி முடக்கி. ஆனா சூலையினு பேரை சொல்லல, இந்த பாட்டுல சொல்லல. ஆமா 4 பாட்டுலயோ 3 பாட்டுல தான் சூலை நோய் கொண்டாடுறாரு சுவாமி. தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கே அதிகைக்கடியில வீரக்கான துறையம்மானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். முடியுமா? முடியுமா? உமக்கு இடமாக வைத்தேன் சொல்ல, உமக்கே இடமாக வைத்தேன். அந்த என்னமோ ஏகாரம்னு சொல்லுவார்கள் இலக்கணத்துல, உன்னை தவிர வேற ஒருத்தனுக்கு இடம் கிடையாது. இங்க நெஞ்சம் உமக்கே இடமாக வச்சு நினையாது கண்டறியேன் வயிற்றோடு துடைக்கி முடக்கீடு நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நடுகாமல் துறந்து கறந்து விடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கடில வீரக்கான துறையம்மானே முன்னம் அடியேன் அழியாமையினால் புனிந்து என்னை நலிந்து முடக்கீட பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன். முனிந்தன்னை நலிந்து முடக்கிவிட பின்னை அடியே நமக்கு அழும்பட்டேன். சரி தன்னையே இதுதான் சூலை என்ற பேர் வருகிறது. ஆமா இல்லையா? ஆமா கலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். எங்கேயோ இருந்தவர் இந்த நினைப்புல மாத்திரம் அப்படியே இருந்திருக்கிறார். ஆமா அதத்தான் அவர் சொல்றாரு. பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், கலம்பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன் நாமும் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலிகொண்டு உடல்வாய் உடல் உள்ளுறு சூலை தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே. ஆனா இப்பொழுது வயிற்று வலிக்கு சூலை என்று ஒரு பேர் இருக்கிறதாக நான் கேள்விப்படல. இப்ப என்னென்னமோ நோயெல்லாம் வந்துடுத்து, என்னமோ ஒரு நோய் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். இதுல மனித சமுதாயமே தப்பிக்குமான்னு கூட சந்தேகமா இருக்கு. ஆமா ஏதோ ஒரு நாட்டில் தோண்டி இருந்தாலும் நெடுக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும் போது மனித சமுதாயத்தை அதை அழித்து விடும் போல இருக்கிறது. நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலிகொண்டு உடல்வாய் உடல் உள்ளொரு சூலை தவித்தருவாய் அலந்தே நடிகே அதிகை கேட்ட வீரத்தான துறையம்மானே. போர்த்தாய் அங்கோரானையின் ஈருரிதோல் போர்த்தாய் அங்கோரானையின் ஈருரிதோல் புரங்கடரங்க நடம் ஆட வந்தார்.
சேர்த்தும் புரண்டும் விழுந்தும் என் வேதனை
பாட்டு வரலையும் அவருக்கு அந்த நோய் போனதாக அவருடைய வாக்குல இல்ல இல்லையா. கடைசி பாட்டு என்ன சொல்றாரு, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால். இப்ப கண்டிப்பா ஒரு நோய் வந்து சொன்னா வேர்த்து போயிடும், ஒண்ணும் தெரியாது, படுக்கையில படுத்து புரள்வான், எழுந்து உட்காருவான், நடப்பான், இப்படிதானே செய்யறான் நோயாளி, அப்படிதான் செய்வான் நிச்சயமாக. இப்ப திருவானைக்கா வரலையும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு. நான் திரும்பி வரும்போது இந்த தூங்குற பெட்டியில எனக்கு ரிசர்வ் பண்ணிருந்தாங்க. 4 மணிக்கு நான் முழிச்சுக்கிட்டேன், எந்திரிச்சு உட்கார்ந்தேன். என் சீட்டுக்கு கீழே ஒருத்தன் காச நோய்க்காரன், அவன் என்ன பண்றான், எழுந்திருக்கிறான், அப்படி நடக்கிறான், அப்புறம் செத்தினாடி படுக்கிறான், அப்புறம் எந்திரிச்சு உட்கார்றான், அப்புறம் பிளாஸ்க்கு திறந்து கொஞ்சோண்டு காப்பியை குடிக்கிறான், மறுபடியும் மூக்க சிந்துறான், மறுபடியும் நடக்கிறான், அப்புறம் செத்தினாடி படுக்கிறான். இதை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன் அந்த நோயினுடைய தொந்தரவு அவனுக்கு? அதத்தான் சாமி சொல்றாரு, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய், ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கழில வீரட்டான துறை அம்மானே என்று பாடுகிறார் சாமி. அப்போ அந்த கடைசி பாட்டு வரலையும் அவருக்கு அந்த நோய் தீர்ந்ததாக வரலாறு இல்லை. ஆனா தெய்வ சேர்க்கிழார் பெருமான் என்ன பண்ணிவிட்டாரு, இந்த பதிகத்தை பாடின உடனே அவருக்கு அந்த நோய் தீர்ந்து விட்டதுன்னு எழுதிவிட்டாரு. எப்படி எழுதினாரு? நாவுக்கரசருடைய வாக்குல இல்லையே, எப்படி எழுதினாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான் தில்லைக்கூத்தனுடைய திருவருளினாலே பெரிய புராணம் எழுதினார் என்பது ஒரு உபச்சாரம் வைத்துக் கொள்ளுவோம். அவர் நாட்டில் வந்து முதல் மந்திரியாக இருந்தவர், நாட்டை எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவருக்கு தகுதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, போனார். அது மாத்திரம் இல்ல, தேவாரத்தை நுணுக்கமா படித்தவர். திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் நோய் தீர்த்தான் நோய் தீர்த்தான் எத்தனையோ இடங்களில் வருகிறது. அது பிறவி நோயையும் குறிப்பிட்டு விடக் கூடும். தீராத நோய் எது? பிறவி நோய் தான். இந்த நோய்க்கெல்லாம் மருந்து உண்டு, அந்த நோய்க்கு மருந்து அவங்கையில தான் இருக்கு. அது அம்மாவே ஒத்துக்கிறாங்க. யாரு? காரைக்கால் அம்மையாரு. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல். அந்த பிறவாமை செய்ய வேண்டியது அவனுடைய கையில தான் இருக்கு. இந்த நோய் நோயின்னு வந்தத இடத்தெல்லாம் பிறவி நோயை நம்ம எண்ணி விட வேண்டும். ஆனா திருநாவுக்கரசருடைய தேவாரத்துல ஒரே ஒரு இடத்துலதான் சூளை நோய் தீர்த்தான்னு நிச்சயமா சொல்றார் அவர். வேறொரு இடத்துல இல்லை என்று நான் எண்ணுகிறேன். எங்கேயாவது இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கொள்ளுங்க. நோய் தீர்த்தான் என்ற பகுதியை மாத்திரம் என்கிட்ட காட்டாதீங்க. சூளை நோய் தீர்த்தான் என்று வரணும். எப்படி ஜெட்பந்தி எழுதுறான்? இன்ன வீட்டுக்கும் கிடக்க, இன்ன வீட்டுக்கும் மேற்க, இன்னாறு வீட்டுக்கும் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கும் கிடக்க, திருநாவுக்கரசு வீட்டுக்கும் மேற்க அப்படின்னு எழுதுறான் பாரு. ஜெட்பந்தி எப்படி போடுறான்? அவருடைய வாக்குல ஒரு இடத்துலதான் வருகிறது. இத நன்றா நுணுக்கமா படித்து பார்த்தார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். கேள்விப்பட்டார். அந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். முடி கொண்டார். தலைப்பு இதுதான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருத்தாண்டகம் முடி கொண்டார் என்று தொடங்கும். முடி கொண்டார் முளை இளவன் திங்களோடு மூசுங்கிழனாகும் உடனாக கொண்ட அடி கொண்ட சிலம்பு அலம்பு கடலும் நாற்பு அடங்காத முயலகனை அடிக்கு கொண்ட படி கொண்டாந்து இறங்கும் அழு பலங்கை கொண்ட மாலையிடப்பாகத்தே மறுவக் கொண்ட குடிகொண்ட கங்காளம் தோல் மீர் கொண்டார் சூளை தீர்த்து அடியேனே ஆட்கொண்டாரே. Oh. இந்த ஒரு பாட்டில் தான் அந்த சூளை நோய் தீர்த்தான் என்று வருகிற பகுதி வருகிறது. இதனை நன்றாக படித்து பார்த்த தெய்வ சேக்கிரார் பெருமான் திட்டவட்டமாக எழுதிட்டார். இப்படி சமண சமயத்துக்கு தான் போனது தப்பு என்று எழுதுகிறார் ஒரு திருப்பதியம், திருவாரூர் திருப்பதியம்.
பூவையாய் தலை பறித்து பொறியற்ற சமண்ணீசர் சொல்லே கேட்டு.
அவங்க இப்ப நமக்கு எல்லாம் கொஞ்சம் தலைமையில் கூட போச்சுன்னாக்க வெட்டி எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா மொட்டை அடிச்சு விடுறோம், அதான் செய்யணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சி அப்படி பிச்சு விடுவாங்க, பிச்சு விடுவாங்க. அதத்தான் சாமி சொல்றாரு,
பூவையாய் தலை பறித்து பொறியற்ற சமன் நீதர் சொல்லே கேட்டு. காவிதேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேன் தன்.
அவர்கள் நிர்வாண அடைய நிர்வாணமாக வருவார்கள். இப்பவும் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு ஊர்ல, சரவண பெல்லான்னு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா சமணர்கள் கூட ஆடை இல்லாமல் இருப்பான். நான் அந்த ஊருக்கு போய் அவர்களையும் பார்த்தேன். இந்த நம்ம ஊர்ல வந்தான்னா இந்த பொம்மலாட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு நிப்பாள என்ன, அவருக்கு யாரோ ஒருத்தன் ஆடை இல்லாம வந்தா கண்ணை மூடிட்டு உள்ள போயிடுவான், உள்ள போயிடுவான். அதத்தான் சொல்றாரு,
காவி தேர் கண்மடவர் கண்டோடி கதவடைக்கும் கல்வனில் தன். ஆவியை போகாமே
நான் சமணனா இருக்கும் போது என்ன சாவடிக்காம என்னைக்கு தப்பிச்சுக்க வச்சா பாத்திய, அங்க போயிருந்தான்னா என்ன இருக்கும், தர்மசேனன் ஒருத்தன் இருந்தா அவன் தொலைஞ்சான்னு இருக்கும். அங்க என்ன சாகாம என்ன தப்பிக்க வச்சாயே சுவாமி அப்படின்னு பின்னால் அவருக்கு நன்றி செலுத்துகிறார் சுவாமிக்கு.
ஆவியை போகாமே தவிர்த்து என்னையா கொண்டார் உரலை பாவியேன் அறியாதே பாலூரில் பயக்கம் புக்கு எய்த்தவாரே.
ஒரு பதிகம் பூரா எழுதுறாரு, ஒரு பதிகமே எழுதுறாரு. இதுக்கு அந்த பதிகத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா சைவத்தை விட்டு இன்னொரு சமயத்துக்கு நாம போக வேண்டிய தேவை இல்லை என்று நமக்கு நல்லா நிச்சயமா தெரியும். அப்படி ஒரு பதிகமே பாடுறார் சுவாமி. இந்த பதியம் பாடினவன இவருக்கு வயிற்று நோயும் போச்சு. திருநாவுக்கரசு என்று உனக்கு நாமும் இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி அசரீரியாவும் சொல்லிவிட்டான். அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் மருள் நீக்கியார். அங்க போய் சமண சமயத்தில் இருந்தார், அங்க தர்மசேனர்னு பேர் கொடுத்திருந்தாங்க. இங்க வந்தார் திருநாவுக்கரசர்னு பேர் கொடுத்துட்டார். அதுதான் நிலைச்சு போச்சு. எது நிலைக்கணுமோ அதுதான் நிலைக்கும். எனக்கு சின்ன பிள்ளையில எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்க, ராஜகோபாலன்னு பேரிட்டாங்க. ஆமா, எனக்கு ராஜகோபாலன் தான் பேரு. பின்னால எங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் மொட்டை அடிச்சு காது குத்தி எங்க அப்பா தூக்கிட்டு இருந்தாரு. என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு எங்க சித்தப்பா மேல எங்களுடைய குலதெய்வம் பேர் வந்தது, வந்துட்டு இவன் பேர் சாமிநாதன்டா அப்படின்னு சொல்லிச்சு. எங்க தாத்தா பேரு அது, எங்க ஒண்ணு விட்ட தாத்தா. எங்க தாத்தாவுக்கும் தாத்தா, அவர் பேரு சாமிநாதன், இவர் பேர் சாமிநாதன்டா அப்படின்னு அவர் சொன்னது கூட எனக்கு நினைவில் இருக்கிறது. அன்னையிலிருந்து எனக்கு சாமிநாதன் பேர் இருந்தது. இப்ப நாவுக்கரசங்கிற பேர் ஆண்டவனால கொடுக்கப்பட்ட பேர், அதுதான் நினைச்சது. அதனால்தான் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின்னு சொன்னார் தெய்வ சேக்கிரார் பெருமான். இந்த பேரைத்தான் கேள்விப்பட்டார் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லியே ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார் அப்பூதியடிகள். திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்னு சொல்லியே ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் கணநாதர்னு ஒருத்தர். சுந்தரர் சுந்தரர் என்று சொல்லியே ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் ஒருத்தர் பெருமிழை குறும்பநாயனார்னு ஒருத்தர். அவருடைய அந்த நால்வருடைய பேரே பஞ்சாட்சரம் போன்றது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இவர் சைவ சமயத்துக்கு வந்தாங்க, பதியம் பண்ணாரு, சைவன் ஆயிட்டாரு. அவன் விடுவானா, தோத்தவன் விடுவானான்னு. ஆக இந்த தோத்தவன் என்ன பண்ணான், அவங்க அரசன்ட்ட போய் சொன்னான். இங்க இருந்துட்டு அவன் அங்க போனான், அங்க போய் வயத்து நோயின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு இங்க இருந்து போய் அங்க போய் இந்த வயத்து நோய் சரியா போச்சுன்னு சொல்லி பண்ணிட்டான். அவனை விடக்கூடாது, போய் எடுத்துக்கிட்டு வரச்சு. அந்த இடத்துல தெய்வ சேக்கிரார் பெருமான் ஒன்று எழுதுகிறார், அவன் ஏதேனும் பொருள் கொடுத்தான்னா அவரை விட்டுட்டு வந்துடாத, எடுத்துக்கிட்டு வான்னு எழுதுறார். இப்படியே வருது சொல்ல. அப்ப என்ன அர்த்தம், லஞ்சம் வாங்கிட்டு விட்டுட்டு வந்துருவான் பொருளுக்கு. அப்பவும் அது இப்பதான் இருக்குன்னு பார்த்தா அது அப்பவே இருந்திருக்கிறது. தெய்வ கேட்கிறார், அப்படியே எழுதுறாரு. பொருள் கொண்டு அவனை விடாது, விட்டு விடாதீங்க, இழுத்துக்கிட்டே வந்துருங்கட்டான். வந்து கூப்பிடுகிறார்கள் சாமி. அப்ப ஒரு திருப்பதி என்று சொல்றார், நாமார்க்கும் குடியல்லோம் இதுக்கு திருத்தாண்டகம்னு பேர். 999 பாட்டு இருக்கியா அந்த திருத்தாண்டகம். கடவுளே கடவுளே, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடி வைக்கல, 999 பாட்டு பாடி வச்சிருக்க. நினைத்து பார்க்க முடியுமா, எழுத முடியுமா, எழுதுனா நிலைக்குமா? தேன் தேனாக கேட்கப்படுகிற பாடல்கள் ஒரு காலத்துல மறைஞ்சு போடுகிறது அல்லவா. இப்ப தமிழ்நாட்டுல இந்த சினிமா பாட்டுகள் சில காலத்துல வந்து என்னமா ஊடாடுது, அப்புறம் அது எங்க போகுதுன்னு தெரியல பாத்தீங்களா. 7வது நூற்றாண்டிலிருந்து இன்றைய வரையிலையும் காசு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ எங்கேயோ ஒரு ஓதுவார் இதை பாடிட்டே இருக்கான் பாத்தீங்களா. அந்த பாடல்கள் உயிரோடு இருக்கு பாத்தீங்களா. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிழியறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்ல தன்மையா தங்கரம் நங்கமிழ் புலே ஓர் காது கோமாக்கே நாம் எல்லோரும் என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம். எனக்காக உனக்கு இடைஞ்சல் வர வேண்டாண்டா, எனக்காக நீயே அடி வாங்கணும் வேண்டாம், நான் வர்றேன். என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம், இரு நிலத்தில் எனக்கு எதிராவாரும் இல்லை, சென்று நாம் திரு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம், ஒன்றினால் குடை குறையுடையோம் அல்லோம், அன்றே உறுப்பினியார் சரல் ஒழிந்துட்டு ஓடி போனார், பொன்றினார் தலைமாலை அணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்துள்ளோமே. என்னால உனக்கு துன்பம் வருமா அப்படின்னா வேண்டாம், நான் வர்றேன் அப்படின்னு சார். இந்த எண்ணம் வருமா, என்னால இன்னொருத்தன் அடி வாங்க வேண்டாம், அவன் துன்பப்பட வேண்டாம், போகும் நம்ம அப்படின்னு போயிடுறார் சாமி.